சூர அல் இக்லாஸ்.
அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை.
الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. முதலிலே நாம் இங்கு உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய நேரச் சூழலை கருதி ஒரு குறும்படத்தை காட்ட இருக்கின்றோம். இந்த குறும்படம் வரலாற்றின் ஒளியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் என்ன பாடங்களை பெற முடியும், அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பது சம்பந்தமான சில தொகுப்புகளை நீங்கள் காண்பீர்கள். தயவு செய்து கவனத்தோடு அந்த குறும்படத்தை பாருங்கள். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நேரத்திற்கு ஏற்ப எனது உரையும் தொழுகைக்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நடைபெறும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த குறும்படத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வரலாற்றின் ஒளியில் நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மேலும் மார்க்க சட்ட திட்டங்களையும் கொண்டு வந்து கொடுத்துள்ளார்கள். இதற்கு பிறகு மக்களுக்கு சிந்தனை புரட்சியை தூண்டக்கூடிய வழிமுறைகளை தந்துள்ளார்கள். இவ்வாறாக பல்வேறு சாதனைகளை நபிகள் நாயகம் செய்துள்ளார்கள். இவர்கள் செய்த சாதனைகள் அனைத்தும் வரலாற்றின் ஏடுகளில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. நடுநிலையோடு உள்ள யாராக இருந்தாலும் முகமது நபி அவர்கள் செய்த இந்த சாதனைகளை ஒரு மனிதன் இந்த அடிப்படையில் செய்ய முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளார்கள். நபி அவர்களோ, நான் இறைவனிடம் இருந்து வந்த திருத்தூதராக இருக்கின்றேன் என்பதை தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் வரலாற்றின் வெளிச்சத்தில் நபிகள் நாயகம் செய்த மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அளப்பரிய சாதனைகள் என்ன என்பதை உங்களது சிந்தனையை தூண்டுவதற்காக இந்த குறும்படத்திலே தருகின்றோம். இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் மனிதர்களை நேர்வழியில் நடத்துவதற்காக இறைவன் மனித குலத்தின் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்து அவருக்கு தன் குலத்திலிருந்து வேத வெளிப்பாடுகளை வழங்கி அதன் மூலம் அந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தினார். இந்த அடிப்படையில் பல்வேறு இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். இறை தூதர்கள் அனுப்பப்படாத சமுதாயங்களே இல்லை என்று திருக்குறள் கூறுகிறது. இது முதலாவதாக வந்த இறை தூதர் முதல் மனிதனாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதைத் தொடர்ந்து சங்கரி தொடர்போல் நோவா என்று அழைக்கப்படும் நூஹ் நபி, ஏபிரகாம் என்று அழைக்கப்படும் இப்ராஹிம் நபி, யாக்கோபு என்று அழைக்கப்படும் யாக்கோபு நபி, தாவீது என்று அழைக்கப்படும் தாவூத் நபி, சாலமோன் என்று அழைக்கப்படும் சுலைமான் நபி, மோசே என்று அழைக்கப்படும் மூசா நபி, இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படும் ஈசா நபி போன்ற பல்லாயிரக்கணக்கான இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இறை தூதர்கள் வரிசையில் இறுதியாகவும் உலக முடிவு நாள் வரை மனித குல மொத்தத்தையும் நேர்வழிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர் தான் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள்.
முகமது நபி அவர்கள் கிபி 571 ஆண்டு உலகின் பின்தங்கிய பகுதியாக இருந்த அரபி திபகற்பத்தின் மக்கா நகரில் பிறந்தார்கள். அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்த அனாதையாக பிறந்தார்கள். அதற்கு பிறகு ஏறக்குறைய 6 வயதை அடைந்த பொழுது தங்களது தாயாரையும் இழந்தார்கள். முகமது நபியை அவரது பாட்டனாராகிய அப்துல் முத்தலிப் பராமரித்து வந்தார்கள். அப்துல் முத்தலிப் அவர்களின் மரணத்திற்கு பிறகு முகமது நபியின் பெரிய தந்தையாராகிய அபு தாலிப் அவர்கள் முகமது நபியை பராமரித்தார்கள். முகமது நபி தனது 25 வயதில் தங்களை விட வயது முதிர்ந்த கதீஜா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள். ஏறக்குறைய 40 வயது வரைக்கும் முகமது நபி அவர்கள் பெரிய சாதனைகள் எதையும் நிகழ்த்திவிடவில்லை. அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பண்புமிக்க நெறியாளராக வாழ்ந்தார்கள். குறிப்பாக அந்த மக்கள் மத்தியிலே அவர் அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று போற்றப்பட்டார். அதே போல அஸ்ஸாதிக், உண்மையை உரைக்கக்கூடியவர் என்ற சிறப்பு பெயரையும் அந்த சமுதாயத்திலே பெற்றிருந்தார்கள். 40 வயது வரைக்கும் இந்த மக்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெற்ற நல்ல பண்பாடாகிய நல்ல மனிதராக வாழ்ந்தார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறக்குறைய 40 வயதை நெருங்குகின்ற பொழுது பல சந்தர்ப்பங்களில் மனித சமுதாயம் வாழ்க்கையின் திசை தெரியாமல் பல்வேறு அனாச்சாரங்களில் மூழ்கி தட்டளித்துக் கொண்டிருப்பதை பார்த்து வேதனைப்பட்டவர்களாக மக்காவிற்கு அருகாமையில் உள்ள ஹிரா குகைக்கு சென்று தனிமையில் அமர்ந்து இறைவனை தியானித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மக்களுக்கு ஒரு விடிவுகாலம் வராதா என்ற ஆர்வத்தோடு அவர்கள் தியானித்து வந்தார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களது 40 வயதிலே ரமலான் மாதத்தின் ஒரு இரவில் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வேத வசனங்கள் இறங்க துவங்கியது. அதற்கு பிறகு அவர்கள் மக்கள் மத்தியிலே வந்து தான் இறைவனமிருந்து அனுப்பப்பட்ட இறை தூதர் என்பதை தெளிவுபட எடுத்துரைத்தார்கள். தங்களுக்கு நபித்துவம் கிடைத்த பிறகு
13 ஆண்டுகள் மக்காவிலே பிரச்சாரம் செய்தார்கள். முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பாலான மக்கள் சாமானியர்களாகவும் அடிமைகளாகவும் இருந்தார்கள். மக்காவின் மேற்புறத்தை சார்ந்த அந்த அரபு மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களை சொல்லலா கொடுமைக்கு ஆளாக்கினார்கள். மிகப்பெரிய கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். இந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நபிகள் நாயகம் முஸ்லீம்களுக்கு அமைதியை போதித்து பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருக்க வேண்டும் என்பதையே வலியுறுத்தி வந்தார்கள். 13 ஆண்டுகளை நெருங்குகின்ற பொழுது மக்காவில் இருந்த இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தின் வளர்ச்சியை கண்டு இந்த இஸ்லாத்தை அடியோடு ஒழித்துவிட வேண்டும் என்றும் இதற்கு மூல கர்த்தாவாக இருந்த முகமது நபி அவர்களையும் கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவு கட்டி திட்டங்களை தீட்டி செயல்படுத்த தொடங்கினார்கள். இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் முகமது நபி அவர்கள் அங்கிருந்த அவர்களது தோழர்களை மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் என்ற புனித பயணத்தை மேற்கொள்ள சொன்னார்கள். அவர்களை தொடர்ந்து முகமது நபியும் அவரது தோழராகிய அபூபக்கர் சித்திக் என்ற முக்கிய தோழரும் சேர்ந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் மக்காவில் இருந்து மதீனா நகரை நோக்கி ஹிஜ்ரத் என்ற பயணத்தை மேற்கொண்டார்கள். மதீனாவை வந்து அடைந்த பிறகு முகமது நபி அவர்கள் மதீனாவிலே இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினார்கள். மதீனாவில் இருந்த அனைத்து மக்களும் ஏகபோகமாக முழு மனதோடு முகமது நபியை தங்களது ஆட்சியாளராகவும் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு முகமது நபி அவர்கள் முதன் முதலில் செய்த காரியம் என்னவென்றால் மதீனாவை சூழ உள்ள யூதர்களோடும் அரேபியர்களோடும் சமாதான ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டார்கள். இஸ்லாம் மதீனாவிலே நிலை பெறுவதை பார்த்த இஸ்லாத்தின் எதிரிகள் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி போர் தொடுக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டது. இதற்கு பிறகு இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு எதிராக பல்வேறு யுத்தங்களை சந்தித்தார்கள். பத்ர் யுத்தம், உஹத் யுத்தம், கந்தக் யுத்தம் என்ற பல்வேறு யுத்தங்களை வெற்றிகரமாக நடத்தினார்கள். மேலும் மதீனாவிலே வாழ்ந்த காலத்தில் ஒரு சமுதாய அமைப்பு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தேவையான பல்வேறு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். மேலும் ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படைகள் மதீனாவிலே நிறுவப்பட்டது. இஸ்லாமிய ஆட்சியும் இஸ்லாமிய கொள்கைகளும் அங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. அதற்கு பிறகு எதிரிகளாகிய மக்காவை சார்ந்த அந்த குறைசிகளோடு ஒரு சமாதான உடன்படிக்கையும் முகமது நபி அவர்கள் கையெழுத்திட்டார்கள். அந்த உடன்படிக்கையின் சில ஆண்டுகளுக்கு பின்னால் எந்த மக்காவில் இருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்களோ அதே மக்காவிற்குள் யுத்தமும் இல்லாமல் இரத்தமும் சிந்தாமல் வெற்றி வீரராக மக்காவின் ஆட்சி முழுக்க முழுக்க தங்களுக்கு கட்டுப்பட்டதாக அந்த மக்கா நகரிலே நுழைந்தார்கள். மக்காவிலே நுழைந்த பிறகு அவர்களுக்கு எதிரிகளாக இருந்த அனைவரையும் முகமது நபி அவர்கள் பொது மன்னிப்பு வழங்கினார்கள் என்ற விஷயத்தை வரலாறு ஆச்சரியத்தோடு பதிவு செய்கிறது. ஏறக்குறைய மதீனா சென்ற 10 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட அளப்பரிய பல்வேறு முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் செய்து காட்டிய பிறகு தங்களது 63 வயதிலே அவர்கள் மரணத்தை ஏறினார்கள். அதாவது தங்களது 40 வயதிலே அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்தது. அதிலிருந்து ஏறக்குறைய 23 வருட காலத்திற்குள் 13 வருடங்களை மக்காவிலே பிரச்சாரத்திற்காக செலவழித்தார்கள். பெரிய முன்னேற்றங்களை காண முடியவில்லை. பிறகு மீதமிருந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய அகில உலகத்தையே மாற்றக்கூடிய பெரும் சாதனைகளை நிகழ்த்து காட்டிய பெருமகனாக முகமது நபி அவர்கள் மரணத்தை தழுவினார்கள். இந்த 23 ஆண்டு காலகட்டத்தில் இறைவன் புறத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனங்களுடைய தொகுப்பு திருக்குறான் என்ற பெயரிலே இந்த உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய வேதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று ஏறக்குறைய 120 கோடி முஸ்லீம்கள் உலகெங்கிலும் நபிகள் நாயகம் அவர்களை தங்களது தலைவராகவும் மார்க்க வழிகாட்டியாகவும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர்களது சொல் அவர்களது செயல் அவர்கள் அங்கீகரித்த விஷயங்களை தங்களது வாழ்க்கையை வழிமுறையாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கண்ணியம், ஒரு பின்பற்றுதல் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டதில்லை என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த முகமது நபி அவர்கள்தான் இன்று முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கத்தின் கொள்கைகளை கொண்டு வந்தவர்கள். அதனுடைய அடிப்படையாகிய திருக்குறானை இறைவன் புறத்திலிருந்து வேதபடி வெளிப்பாடாக இந்த உலகிற்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கம் உலகிற்கும் பரவுவதற்கு மிகப்பெரிய தூண்டுகோலாகவும் அடிப்படை காரண கர்த்தாவாகவும் விளங்கினார்கள் என்பதை வரலாறு தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கின்றது. முகமது நபி அவர்கள் மதீனா சென்ற பிறகு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினார்கள். அன்றிலிருந்து அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அரேபிய தீபகற்பத்தின் பெரும்பாலான பகுதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பகுதியாக மாறியது. மேலும் அவர்கள் தங்களை சுற்றி இருந்த அனைத்து பேரரசுகளுக்கும் இஸ்லாத்தின் பால் வாருங்கள் என்ற அழைப்பை தெளிவாக விடுத்தார்கள். இஸ்லாத்தின் அழைப்பை ரோமானிய பேரரசருக்கும் பாரசீக பேரரசருக்கும் யமனின் ஆட்சியாளருக்கும் எகிப்தின் ஆட்சியாளருக்கும் அபிசீனியாவின் ஆட்சியாளருக்கும் இன்னும் பலரும் பல்வேறு ஆட்சியாளர்களுக்கும் அனுப்பினார்கள். முகமது நபி அவர்கள் 10 ஆண்டுகள் மதீனாவை தலைமை பீடமாக கொண்டு ஆட்சி செய்தார்கள். அவர்களது மரணத்திற்கு உள்ளால் அரேபிய தீபகற்பத்தின் பெரும்பகுதி இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசமாக விளங்கியது. அவர்கள் மரணித்த பிறகு அவர்களுக்கு பின்னால் வந்த முதல் 2 கலீஃபாக்களுடைய ஆட்சியிலே ஏறக்குரிய 12 வருட ஆட்சியிலே இஸ்லாம் மிகப்பெரிய பகுதிகளை எல்லாம் தங்களது ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தது. பாரசீக ரோமானிய பேரரசுகளை இஸ்லாம் ஒரு சேர வெற்றி கொண்டது என்பதை வரலாறு பதிவு செய்கிறது. அதற்கு பிறகு ஏறக்குறைய முகமது நபியின் மரணத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு உள்ளாக மனிதர்கள் அறிந்து வைத்திருந்த உலகத்தின் பெரும்பாலான பகுதிகள் இந்த இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்தது. இஸ்லாமிய ஆட்சி மேற்கே ஸ்பெயினில் இருந்து தொடங்கி கிழக்கே சைனாவின் எல்லை வரைக்கும் பரவி இருந்தது என்பதை நாம் வரலாற்றின் வெளிச்சத்திலே தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த பேராட்சி நிறுவப்படுவதற்கு ஸ்தாபகராகவும் அடிப்படை காரண கர்த்தாவாகவும் இருந்தது முகமது நபி என்று சொல்லப்படக்கூடிய தனி மனிதர் தான் என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக ஆராய்ச்சி செய்த வரலாற்று அறிஞராகிய மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்ற அமெரிக்க நாட்டை சார்ந்த வரலாற்று அறிஞர் உலக மக்களிடம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய பெருந்தலைவர்கள் யார் என்பதை ஒரு புத்தகத்தில் வரிசை கிரமமாக பதிவு செய்துள்ளார்கள். அதை தி 100 என்ற புத்தகமாக தொகுத்துள்ளார். அந்த வரிசையிலே அகில உலகத்தில் மக்கள் மீது அதிக தாக்கத்தை செலுத்திய பெரிய தலைவர் முகமது நபிதான் என்று தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படி முகமது நபியை உலக மக்கள் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய பெரும் தலைவராக, முதல் தரத்தில் உள்ள தலைவராக பதிவு செய்ததற்கு அவர் சொல்லக்கூடிய காரணத்தை நீங்கள் கேளுங்கள். மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொல்லுகின்றார், ஆக 7ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய அரபு வெற்றிகள் மானுட வரலாற்றில் இன்னும் முக்கியமான பங்கு வகித்து வருவதை கண்கூடாக காணுகின்றோம். சமயத்துறையிலும் உலகியல் துறையிலும் முகமது ஒரு சேரம் பெற்ற ஈடில்லாத செல்வாக்குதான் மனித வரலாற்றில் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரே தனி மனிதர் என்னும் தகுதியை அவருக்கு உரித்தாக்குகிறது என நான் கருதுகின்றேன்.
அவனே தன் தூதரை நேரான வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி அருளினான். சகல மார்க்கங்களையும் விட அதை மேலோங்க செய்வதற்காக இதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருப்பதே போதுமானது.
மனிதர்களுக்கு மத்தியிலே பிறப்பினால் குலப்பெருமை காரணமாக உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பல்வேறு பாகுபாடுகள் பாராட்டப்பட்டு வந்த சமுதாயத்தில் முகமது நபி தோன்றினார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்திய நாட்டிலும் இன்னும் பிற நாடுகளிலும் மக்களுக்கு மத்தியிலே உயர்வு தாழ்வு பாராட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முகமது நபி அவர்கள் உலகத்திற்கு
இறை தூதராக அனுப்பப்பட்ட பிறகு அவர்களது போதனைகளை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள் முகமது நபியினுடைய போதனையின் அடிப்படையில் முழுக்க முழுக்க மனிதர்களுக்கு மத்தியிலே சமத்துவத்தை பேணக்கூடிய மக்களாக மாறிவிட்டார்கள். ஆகவேதான் சமத்துவத்தை தேடி உலகின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாத்தை நோக்கி பெருவாரியான மக்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதையும், இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவர்களுக்கு மத்தியிலே எந்தவித ஏக்கத்தாழ்வும் பாராட்டப்படுவதில்லை என்பதும் இன்று வரைக்கும் நம் முன்னால் மிகப்பெரிய நிதர்சனமான சாட்சியங்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்திய திருநாட்டில் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சார்ந்த பலர் தங்களுக்கு சமநீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, தாங்கள் மனித சமுதாயத்தில் சமநிலைமையோடு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கின்றார்கள். பல கிராமங்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்துள்ளன. இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவர்களுக்கு தாழ்ந்த ஜாதி என்ற கரை நீங்கி அவர்கள் சமத்துவமாக நடத்தப்படுகிறார்கள். உலகிலே ஜாதி வேறுபாட்டை களைந்த ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு வழிமுறை இருக்கும் என்று சொன்னால் அது இந்த முகமது நபியால் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய கொள்கைதான் என்று நாம் தெளிவாக பிரகடனம் செய்ய முடியும். உலகின் பல தலைவர்களால் இன்று வரை சாதிக்க முடியாத இந்த அளப்பரிய சாதனையை முகமது நபி அவர்கள் மற்ற பல்வேறு சாதனைகளோடு சேர்ந்து சாதித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم قدير.
மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். உங்களில் எவர் மிகவும் பயபக்தியுடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாவிடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் தெரிந்தவன்.
சிந்தனை புரட்சிக்கு நபிகள் நாயகம் வித்திட்டார்கள். இஸ்லாமிய ஆட்சி ஸ்பெயினுக்கு வந்த பிறகு ஸ்பெயின் நாட்டிலே மிகப்பெரிய விஞ்ஞான மறுமலர்ச்சி ஏற்பட்டது. ஏறக்குறைய 8வது நூற்றாண்டிலிருந்து 11வது நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பா இருட்டிலே மூழ்கி கிடந்தது. அதை இருண்ட காலம் என்று வரலாறு பதிவு செய்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்திலே விஞ்ஞானம் ஸ்பெயினிலே இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் மிகச் சிறப்பான முறையிலே வளர்ந்து வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருந்தது. அது விஞ்ஞானத்திற்கு மிகப்பெரிய பொற்காலமாக திகழ்ந்தது என்பதை வரலாற்று ஆராய்ச்சி தெளிவுபடுத்துகிறது. இந்த விஞ்ஞான புரட்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், முகமது நபி அவர்கள் தான் கொண்டு வந்த வேத வெளிப்பாடாகிய திருக்குறானிலே மனிதர்களுடைய சிந்தனைகளுக்கு இடப்பட்டிருந்த எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமியும் சுற்றியுள்ள வானம், அது நிற்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள் ஆகிய எல்லா விஷயங்களும் மனிதர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்து தெளிவு பெறுவதற்காகவும் அதன் மூலம் இறைவனை விளங்கிக் கொள்வதற்காகவும் உள்ள விஷயங்கள் தான். இவைகள் அனைத்தையும் மனிதர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு தெளிவை மக்களுக்கு கொடுத்தார்கள். இதற்கு முன்னால் சில கிரேக்க ஓமானிய அறிஞர்கள் விஞ்ஞானத்திற்கு பங்களிப்பு செய்திருந்தாலும் பொதுவாக மக்கள் மத்தியிலே விஞ்ஞான வளர்ச்சி சூடு பிடிக்காததற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் தங்களை சுற்றியுள்ள அனைத்து விஷயங்களையும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட கடவுளர்களாக பார்த்தார்கள். கோள்களை கடவுளாக பார்த்தார்கள், சூரியனை கடவுளாக பார்த்தார்கள், பூமியை கடவுளாக பார்த்தார்கள். ஆகவே ஒரு அளவுக்கு மேல் இவைகளை பற்றி சிந்திக்க அவர்கள் அச்சப்பட்டார்கள். இந்த அச்சங்களையும் பயங்களையும் இந்த தடைகளை எல்லாம் உடை தெரிந்து மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சிக்கும் மனிதனுடைய சிந்தனை புரட்சிக்கும் இஸ்லாம் வித்திட்டது என்றால் அது மிகையாகாது. இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விஞ்ஞானம் ஸ்பெயினிலிருந்து வளர்ச்சியடைய தொடங்கிய பிறகு இன்று வரைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த வளர்ச்சி தடைபடாமல் தொடர்ந்து கொண்டே போகிறது. இது எப்பொழுது தொடங்கியது என்றால், இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் ஸ்பெயின் போன்ற பகுதிகளிலே விஞ்ஞான வளர்ச்சியுடைய அடிப்படைகள் ஆரம்பமான பிறகுதான்
ரோமானிய அறிஞர்களின் விஞ்ஞான தத்துவ ரீதியான கருத்துக்களில் அதிகமானவை உலகத்திற்கு கொடுக்கப்பட்டது அரபு மொழியில் மொழியாக்கம் செய்த பண்டிதர்கள் தான் என்பதையும் வரலாறு தெளிவுபடுத்துகிறது.
நிச்சயமாக இரவும் பகலும் ஒன்றின்பின் ஒன்றாக மாறி வருவதிலும் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் படைத்துள்ள அனைத்திலும் பயபக்தியுள்ள மக்களுக்கு நிரம்ப அத்தாட்சிகள் இருக்கின்றன.
முஹம்மது நபி அவர்கள் மிக துல்லியமாக பல்வேறு தீர்க்க தரிசனங்களை செய்துள்ளார்கள். அவர்கள் மக்காவிலே பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபி தோழர்கள் அவர்களுடைய ஏழ்மை நிலையை பற்றியும் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்களை பற்றியெல்லாம் நபிகளாரிடம் முறையீடு செய்தார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமையான சூழலை பற்றி பயப்படவில்லை, உங்களுக்கு ஏற்பட போகின்ற வளமான சூழலை பற்றித்தான் பயப்படுகின்றேன் என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், உங்களுடைய இந்த கஷ்டமான ஏழ்மையான சூழல் எதுவரை நீடிக்கும் என்றால் கூடிய விரைவில் இந்த ரோமானிய பேரரசும் பாரசீக பேரரசும் இந்தியர்களுடைய பிரதேசமாகிய யமன் பிரதேசமும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வரும் வரை இந்த சூழல் நீடிக்கும் என்று தீர்க்க தரிசனம் செய்தார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி உயிர் தப்பி ஹிஜ்ரத் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்களை கைது செய்து மக்காவில் உள்ள அந்த எதிரிகளிடம் ஒப்படைப்பதற்காக ஒரு அரபி ஒருவர் முயற்சி செய்தார். முயற்சி செய்து நபியை பின்தொடர்ந்து வருகின்றார். அவரால் நபியை பிடிக்க முடியவில்லை. அப்பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் அவர் தனது முயற்சியை விடுத்துவிட்டு நேர்மலை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு ஒரு வாக்குறுதி தருவதாக சொன்னார்கள். அந்த வாக்குறுதியிலே பாரசீக பேரரசினுடைய கரத்தை இடப்படக்கூடிய கங்கணத்தை அந்த பாரசீக வெற்றி பெற்ற பிறகு இந்த தோழருக்கு பரிசளிப்பதாக வாக்குறுதி செய்தார்கள். இந்த வாக்குறுதி எப்பொழுது கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், முகமது நபி அவர்கள் தங்களுக்கு இருக்க இடமில்லாமல் இருக்கக்கூடிய நாட்டை விட்டும் உயிர் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு பின்னால் இஸ்லாமிய ஆட்சி அமையும் என்பதையும் அதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய வல்லரசாகிய பாரசீக பேரரசு வெற்றி பெறப்பட்டு அந்த மன்னனுடைய கங்கணம் அந்த நபித்தோழருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படும் என்ற அளவுக்கு தீர்க்க தரிசனம் செய்தார்கள். அந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் அவருக்கு பின்னால் வந்த இரண்டாவது ஹலீஃபாவாகிய உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் அந்த பாரசீக பேரரசு வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அந்த கங்கணங்கள் இந்த கலீஃபாவினுடைய கரங்களிலே வந்தன. அப்பொழுது அவர்கள் அந்த நபித்தோழரை அழைத்து அந்த கங்கணங்களை அவரிடம் ஒப்படைத்து நபிகள் நாயகம் செய்த வாக்குறுதியை நினைவுபடுத்தி காட்டினார்கள் என்பதை வரலாறு தெளிவாக பதிவு செய்கிறது. ஒரு சாதாரண மனிதர் என்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட முறையிலே மிகப்பெரிய பேரரசுகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்படும் என்ற அளவுக்கு துணிச்சலாக தீர்க்க தரிசனம் செய்ய முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றொரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறுதி நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கப்படுகிறது. அதற்கு அவர்கள், இறுதி நாள் எப்பொழுது வரும் என்பதை யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள், ஆனாலும் இறுதி நாள் வருவதற்குரிய சில அடையாளங்களை என்னால் சொல்ல முடியும் என்று சில அடையாளங்களை சொன்னார்கள். அதிலே சொல்லப்பட்ட ஒரு அடையாளம் என்னவென்றால், காலிலே போடுவதற்கு செருப்பு இல்லாமல் ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களாக இருக்கக்கூடிய இந்த அரேபியர்கள் பின்னால் ஒரு காலத்தில் தங்களுக்கு மத்தியிலே போட்டி போட்டுக் கொண்டு உயர்ந்த கட்டிடங்களை கட்டுவார்கள் என்று தீர்க்க தரிசனம் செய்தார்கள். இன்று நம்மை சுற்றியுள்ள இந்த வளைகுடா பிரதேசத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் துபாய் போன்ற பகுதிகள் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அங்கு வாழக்கூடிய மக்கள் இடையர்களாகவும் சாமானியர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இன்றோ உலகத்தில் உள்ள மிக உயர்ந்த கட்டிடங்களை தங்களது நாட்டிலே போட்டி போட்டுக் கண்டு
கட்டி முடித்திருக்கிறார்கள். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிய பிறகுதான் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு இன்று கட்டிய இந்த உயர்ந்த கட்டிடங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். முகமது நபி அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த தீர்க்க தரிசனம் இவ்வளவு தெளிவாக நிறைவேறியிருப்பது நமக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் துபாய் போன்ற பகுதிகளில் மிக உயர்ந்த கட்டிடங்கள் வரும் என்று யாராவது சொன்னால் அவர்களை ஏளனமாக பார்ப்பார்கள். ஆனால் முகமது நபியினுடைய 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள தீர்க்க தரிசனம் இன்று மிக தெளிவாக நிறைவேறியிருக்கிறது என்பதை நமது வாழ்நாளிலே நாம் கண்ணார கண்டு வருகின்றோம்.
அவர் தம் இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை. அது அவருக்கு வகி மூலம் அறிவிக்கப்பட்டதே அன்றி வேறில்லை.
முகமது நபியை போன்ற ஒரு மனிதர் இந்த நவீன உலகத்தின் சர்வாதிகார பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் அதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதில் அவர் வெற்றி அடைவார் என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த நவீன உலகத்திற்கு தேவையான சாந்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். முகமதினுடைய நம்பிக்கை இன்றைய ஐரோப்பாவிற்கு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக துவங்கிவிட்டதை போல நாளை ஐரோப்பாவிற்கும் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கும் என்று நான் தீர்க்க தரிசனம் செய்கின்றேன் என்று பேரறிஞர் பெர்னார்ட் ஷா த ஜெனியூன் இஸ்லாம் என்ற புத்தகத்தில் முகமது நபியை பற்றி குறிப்பிடுகின்றார். ஜான் வில்லியம் ட்ரேப்பர் என்ற அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி தனது ஹிஸ்டரி ஆஃப் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் யூரோப் என்ற புத்தகத்தில் சொல்லுகின்றார், அரேபியாவில் உள்ள மக்காவில் பிறந்து மனித இனத்தின் மீது அனைத்து மனிதர்களை விட அதிக தாக்கத்தை செலுத்தி பல பேரரசுகளின் ஆன்மீக தலைவராகவும் மனித சமுதாயத்தின் 1/3 மக்களின் அன்றாட வாழ்க்கையின் வழிகாட்டியாகவும் உள்ள இந்த மனிதர் இறைவனின் தூதர் என்ற பட்டத்திற்கு பொருத்தமானவர்.
لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا.
அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது.
போஸ்வர்த் ஸ்மித் முகமது அண்ட் முகமது நிசம் என்ற புத்தகத்தில் சொல்லுகின்றார், முகமது நபி சீசரும் போப்பும் இரண்டும் சேர்ந்த ஒருவராக இருந்தார். அவர் போப்பினுடைய அலங்கார ஏற்பாடுகள் இல்லாமல் போப்பாகவும் சீசரினுடைய படைகள் இல்லாமல் சீசராகவும் இருந்தார். அவருக்கு இன்று நிலையான படை இருக்கவில்லை, மெய்காப்பாளர்கள் இருக்கவில்லை, அரண்மனை இருக்கவில்லை, நிலையான வருமானம் இருக்கவில்லை. யாராவது ஒரு மனிதன் முழுக்க முழுக்க இறைவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட உரிமையில் ஆட்சி செய்தார் என்று சொன்னால் அது நிச்சயமாக முகம்மது தான். ஏனென்றால் அவருக்கு எல்லாவித அதிகாரங்களும் அந்த அதிகாரங்களுக்கு ஏற்ப தேவையான காரண காரியங்கள் இல்லாமலேயே இருந்தன என்பதுதான் என்று இவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
The only reasonable conclusion is that these descriptions were revealed to Muhammad from God. He could not have known such details because he was an illiterate man with absolutely no scientific training.
முகம்மது நபி மனித சக்தியால் சாதிக்கவே முடியாத அளப்பரிய பல சாதனைகளை செய்திருக்கின்றார்கள். தான் இறை தூதர் என்றும் இறைவனின் கட்டளைகளை பின்பற்றி மாந்தர்களுக்கு வழிகாட்ட வந்தவர் என்றும் தெளிவாக பிரகடனம் செய்துள்ளார்கள். முகமது நபியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து காரணங்களிலிருந்தும் அவர்களது நபித்துவத்தை மறுப்பதற்குரிய எந்த வாய்ப்பும் இல்லாதிருந்தும் அவர்களை யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்குரிய தக்க காரணங்கள் என்ன என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளார்கள். முகமது நபியை பற்றி அல்போன்சா லாமார்டின் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு நாட்டை சார்ந்த வரலாற்று அறிஞர் முத்தாய்ப்பாக எப்படி சொல்லுகின்றார் என்று பாருங்கள். மிக சிறிய வசதியும் உயர்ந்த நோக்கமும் அபரிமிதமான வெற்றியும் மனிதனுடைய உயர்ந்த சிந்தனைக்கு அறிவுக்கு அளவுகோலாக இருக்கும் என்றால் இன்றைய நவீன உலகத்தின் எந்த ஒரு மனிதனையாவது முகமது நபியோடு ஒத்து நோக்குவதற்கு யாருக்காவது தைரியம் உண்டா என்று கேள்வி எழுப்புகின்றார். முகமது நபியை பற்றி லாமார்டின் மேலும் கூறுகின்றார், அவர் ஒரு தத்துவ மேதை, சிறந்த பேச்சாற்றல் உடையவர், இறை தூதர், சட்டங்களை உருவாக்கியவர், போர் வீரர், எண்ணங்களை வெற்றி கொண்டவர், பகுத்தறிவு கொள்கைகளை மீட்டெடுத்தவர், உருவங்கள் இல்லாத கொள்கையை உருவாக்கியவர், 20 பூகோள பேரரசுகளையும் ஒரு ஆன்மீக பேரரசையும் உருவாக்கியவர், அவர்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித மேம்பாட்டை அளவிடக்கூடிய அனைத்து அளவுகோள்களை கொண்டு பார்த்தாலும் நாம் தெளிவாக கேட்க முடியும், அவரை அதாவது முகம்மதை விட உயர்ந்த மனிதர் யாராவது உண்டா என்று கேள்வி எழுப்புகின்றார் அல்போன்சா லாமார்டின். முகம்மது நபியின் வரலாறு மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களது சொல், செயல், அங்கீகாரங்கள், அவர்களை பற்றிய வர்ணனைகள் மற்றும் அவர்களது வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்களது சொல், செயல், அங்கீகாரம் ஆகியவைகளின் தொகுப்பு நவிமொழி தொகுப்புகளாக நம்மிடம் இன்றும் மிக பாதுகாப்பாக உள்ளன. எந்த அளவுக்கு கவனத்தோடு தொகுக்கப்பட்டுள்ளன என்றால், யார் நவியிடமிருந்து நவிமொழிகளை செவியுற்றவர், அவரிடமிருந்து யார் செவியுற்றார்கள் என்ற அறிவிப்பாளர்களின் வரிசையும் அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளரின் வரலாறும் இன்றும் பாதுகாப்பாக உள்ளன. இந்த அளவுக்கு துல்லியமாகவும் ஆதாரபூர்வமாகவும் உலகின் எந்த மனிதரின் வரலாறும் தொகுக்கப்படவோ பாதுகாக்கப்படவோ இல்லை. இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட பல சாதனைகளை செய்ததற்கு காரணம் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்பதாலும், இறைவனை காட்டுதலின் அடிப்படையில் செயல்பட்டதாலும், இறைவனின் பேருதவியினாலுமே ஆகும். இதை சரியாக சொல்வதானால், இறைவன் முகமது நபியின் மூலமாக இந்த காரியங்களை நிறைவேற்றியுள்ளான். முகமது நபி அனைத்து இறை தூதர்களும் போதித்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்த வந்தவர்கள். முகமது அவர் ஒரு மனிதர்தான் என்பதையும், அவருக்கு இறைவன் புறத்திலிருந்து வந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் மக்களுக்கு நேர்வழி காட்டுதல் தான் பொறுப்பு என்பதையும் திருக்குறானின் வசனம் இவ்வாறாக தெளிவுபடுத்தி காட்டுகிறது.
அபியே, நீர் சொல்வீராக, நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதனே, நிச்சயமாக உங்களுடைய நாயன் ஒரே நாயன் தான் என்று எனக்கு வகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எவன் தன்னுடைய இறைவனை சந்திக்கலாம் என ஆதரவு வைக்கின்றானோ அவன் சாலிகான நல்ல செயல்களை செய்து தன் இறைவனை வணங்குவதில் வேறெவரையும் இணையாக்காதும் இருப்பானாக.
Amid the confusion, the chaos and the pain, a man imagined Muhammad was his name, and walking with nothing but Allah as his aid, and the mark of a prophet between his shoulder blades. In keeping Mount Hira, the revelation came. Read, O Muhammad, reading Allah's name.
الحمد لله رب العالمين الصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين ومن اتبعهم باحسان الى يوم الدين اما بعد فقال الله تعالى في محكم تنزيله العظيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களது அழைப்பை ஏற்று இந்த சிறப்பான அமர்விற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய மாற்றுமத சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாமல்ல இறைவனின் சந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இப்பொழுது உங்கள் மத்தியிலே இஸ்லாம் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் சுருக்கமான முறையிலே சில கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு நேரடியாக கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். நாம் மனம் விட்டு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது என்று சொன்னால், நமது வாழ்க்கையிலே பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் பிஸியான முறையிலே நமது வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. எந்த விஷயத்தை பற்றியும் சிந்தித்து பார்ப்பதற்கே நமக்கு நேரம் கிடைக்காது. அப்படி இருக்கக்கூடிய சூழலிலே அதிலிருந்து வித்தியாசமாக ஒரு சில மணித்துளைகளை எடுத்து நமது சிந்தனைகளை சில முக்கியமான விஷயங்களின் பால் செலுத்துவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்துக் கொள்கின்றேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அவன் இறை நம்பிக்கை உடையவனாக இருந்தாலும் அல்லது இறை நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தாலும், அவனுக்கு கட்டாயமாக தோன்றக்கூடிய சில கேள்விகள் இருக்கின்றன. அது என்ன கேள்விகள்? நான் யார்? யார் என்னை உருவாக்கினார்கள்? என்னை படைத்தது யார்? நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி, பிரபஞ்சம், இவைகளை எல்லாம் உருவாக்கியது யார் என்ற ஒரு கேள்வி கட்டாயமாக. அதே போல எதற்காக நமது வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நாம் ஏன் வாழ வேண்டும்? நமது வாழ்க்கைக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்ற கேள்விகள் இருக்கின்றன. அல்லது எப்படிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும்? எது வெற்றி என்று கருதப்படும்? இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கின்றன. இன்னும் முக்கியமாக, இறந்து விட்டால் அப்போது பிறகு என்ன நடக்கும்? இந்த கேள்வியும் இருக்கிறது. இந்த கேள்வி வராமல் யாருக்கும் இருக்க. ஆனால் நாம் நமது வாழ்க்கையின் ஓட்டத்திலே, இந்த பரபரப்பிலே, இந்த கேள்வி வந்து போனது கூட தெரியாமல் வேறு பல விஷயங்களில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கோம். ஒரு சிலர் இந்த கேள்விகள் தங்களது மனதை தொழுகின்ற பொழுது அதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்க்க தலைப்படுவார்கள். சிலர் என்ன செய்வார்கள்? இந்த கேள்வி வரும், நான் யார்? அதான் இப்ப முக்கியம். நாளைக்கு நம்ம கஃபில் என்ன சொன்னா, அதை பார் அப்படின்னு போயிருவான். ஏன்னா நான் யார் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல என்ன இருக்கு? அவனுக்கு கேள்வி இருக்கு, ஆனா பதில் சொல்ல என்ன இல்ல, நேரம் இல்லை. இப்படியே பதில் சொன்னாமலே கடைசி என்ன தெரியும்? அவனு கடைசி என்ன ஆகும்? கடைசி என்ன தெரியாது யாருக்கும்? கடைசி என்ன ஆகும்? கேள்விக்கு பதில பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாம என்ன செஞ்சிருவான்? ஆளு போய் சேர்ந்துருவான். இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலை, இந்த கேள்விகளுக்கு நாம் இறப்பதற்கு முன்னாடி விடை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இறந்த பிறகு எழுதிய முடியாது நாம் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்க முடியாது. அங்க நிலைமை என்னவோ அது தனி பிரச்சனை. ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட எல்லா வகையான சந்தேகங்களுக்கும் தெளிவான முறையிலே விளக்கங்களை தருகிறது என்பதையும், அவைகளை பற்றி சில கருத்துக்களை மட்டும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகிறேன். நாம் யார், நம்மை யார் படைத்தார்கள், இந்த உலகத்தை யார் படைத்தார்கள் என்ற கேள்வியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் தெளிவாக சொல்லுகின்றது. இவைகளுடைய படைப்பை பாருங்கள். அந்த படைப்பை பார்க்கின்ற பொழுது மிக
தெளிவான முறையிலே நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள முடியும். அவைகளில் ஒரு துல்லியமான கட்டுக்கோப்பு என்பதை பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய சிந்தனா சக்தி உடைய ஒரு பெரும் படைப்பாளர் திட்டமிட்டு இவைகளை படைத்திருக்க வேண்டும் என்று நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். தானாக உருவாக்கி என்று சிலர் சொல்கிறார்கள், ஆனால் அது எந்த வகையிலும் அறிவுக்கு பொருத்தப்பட்ட வாதம் என்பதை படைப்பில் இருக்கக்கூடிய அற்புதங்கள், அவைகளது கட்டுக்கோப்பான அமைப்புகள், அவைகளுடைய செயல்பாடுகள், அவைகளில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, கட்டுக்கோப்போடு ஒன்று இயங்குகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் இயக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரே ஒருவன் இருக்க முடியும். அதற்கு பின்னணியிலே பலர் சேர்ந்து இயக்க முடியாது. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கப்சியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, நிறைய ப்ராஜெக்ட் நடக்குது, கரெக்டா இல்லையா? ஆனா ப்ராஜெக்ட்ல ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல நாலு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருந்தா நான் ப்ராஜெக்ட் உருப்படுவேன், உருப்படவே செய்யாது. ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருந்தே ப்ராஜெக்ட் செய்ய மாட்டேங்குது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒருவருக்கு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் மேனேஜர் நடக்குமா? ப்ராஜெக்ட் சாத்தியமே இல்லை. அப்ப சின்ன ஒரு ப்ராஜெக்ட் என்ன செய்ய முடியாது, ரெண்டு மேனேஜர் இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப என்ன விளங்குகிறது என்று சொன்னால், மிகப்பெரிய கட்டுக்கோப்போடு துல்லியமான முறையிலே இயங்குகிறது என்றால் இதற்கு பின்னணியிலே இதையெல்லாம் படைத்த ஒரு பெரிய அறிவாற்றல் பொருந்திய சிந்தனா சக்தி பொருந்திய ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாளர் இருக்க வேண்டும் என்பதை நாம் தர்க்க ரீதியாக வழங்கிக் கொள்ள முடியும். திருக்குறள் இறைவன் சொல்லிக் காட்டுகின்றான், சூரா அன்பு என்று சொல்லக்கூடிய 21வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான். லவ்கான திருக்குறள் என்று சொன்னால், இதை முகமது நபி அவர்கள் இறைவனிடமிருந்து வந்த வேத வெளிப்பாடுகளை தொகுத்து வைத்திருக்கப்படக்கூடிய நூலுக்கு பேர் திருக்குறள் இறைவேதம். இதை இறைவேதமாக உலக மக்களுக்கு கூடிய இறைவேதமாக முஸ்லிம்கள் கருதுகிறார்கள். அப்ப இதை இறைவன் சொல்லுகின்றான், லவ்கான ஃபீஹிமா ஆலிபத்து இல்லல்லாஹு லஃபஸதத்தா, இந்த வானம் பூமி ஆகிய இவற்றின் கட்டுக்கோப்பான முறையிலே செயல்படக்கூடிய இந்த செயல்பாடுகள் இதற்கு பின்னணியிலே சக்தி வாய்ந்த அறிவாற்றல் பொருந்திய ஒரு ஒரே ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அதை திருக்குறளிலே இறைவன் சொல்லிக் காட்டுகின்றார், 21வது அத்தியாயத்தின் 22வது வசனத்திலே, லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸதத்தா, இந்த வானும் பூமி ஆகிய இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ் அல்லாத வேறு கடவுளர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவைகள் வீணாக போயிருக்கும் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றார். இந்த இடத்திலே அல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக முஸ்லீம் அல்லாத மற்ற சகோதரர்கள் நினைப்பார்கள், இது முஸ்லீமுடைய கடவுள், இது முஸ்லீமுடைய கடவுள் என்பது தவறு. அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அரபி வார்த்தை தமிழிலே கடவுள் என்ற வார்த்தை, இதனுடைய அரபி மொழியாக்கம் அல்லாஹ் என்ற வார்த்தை தான். ஏனென்றால் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட கிறிஸ்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், அவர்களது அரபு மொழியில் உள்ள பைபிளும் இன்று நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பைபிளில் கூட அவர்கள் தங்களது கர்த்தருக்கு அரபியிலே சொல்லக்கூடிய பெயர் என்ன என்று சொன்னால் அல்லாஹ் என்ற வார்த்தை தான். இப்ப அரபு மொழியிலே கிறிஸ்தவர்களும் தங்களது கர்த்தரை எப்படி அழைக்கிறார்கள், அல்லாஹ் என்றுதான் அழைக்கிறார்கள். ஆக அல்லாஹ் என்பது முஸ்லீமுடைய பெயர், முஸ்லீமுடைய கடவுளுடைய பெயர் என்று இந்த அரபு மக்களோடு தொடர்பில்லாத நம்மை நமது நாட்டை சார்ந்த மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் கூட அதனுடைய உண்மை நிலவரம் என்னவென்றால் அரபு மொழியிலே கடவுள் என்ற வார்த்தை, கடவுள் என்ற வார்த்தையினுடைய அரபி மொழி பதம் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அது பொதுவான வார்த்தை. ஆனால் இந்திய நாட்டை பொறுத்தவரைக்கும் முஸ்லீம்களை தவிர மற்றவர்கள் உபயோகப்படுத்துவது இல்லை என்பதால் இப்படிப்பட்ட ஒரு கருத்து நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்திருக்கின்றோம். அந்த இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் அந்த இறைவன் எந்த குறைபாடும் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அந்த இறைவன் நிறைவான பண்புகளுக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். உதாரணமாக நம்மை எல்லாம் படைத்த அந்த இறைவன் எல்லா ஆற்றலும் பொருந்தியவன், எல்லா ஞானமும் மிக்கவன், முக்காலத்தையும் அறிந்தவன் என்று சொன்னால் யாருக்காவது அதிலே முரண்பாடான கருத்து இருக்குமா? யாருக்காவது அப்செக்ஷன் உண்டா? அதுல இருக்கா? இல்லை. அந்த கடவுளுக்கு ஞாபக மறதி உண்டு, அவருக்கு தூங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, 7 நாள் 5 நாள் வேலை செய்தால் 6வது நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும், இதிலே உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா? உடன்பாடு இருக்கா? இல்ல. அப்ப நமக்கு சும்மா விளங்குது, கடவுள்னா எப்படி இருக்கணும், நம்மளை மாதிரி 5 நாளைக்கு டியூட்டி 6 நாள் ரெஸ்ட் எடுத்தா அவர் கடவுள் கிடையாது, கடவுள் ஏன் ரெஸ்ட் எடுக்கிறார், அப்ப எப்படி கடவுள் அது என்று நம்மளே நினைப்போம். கடவுளுக்கு திடீர்னு மறந்து போச்சு அப்படின்னா இது என்னப்பா? நம்ம கபில சம்பளம் கூட்டி கூட ரிக்வஸ்ட் கொடுத்தா மறந்து போயிடலாம், ஓகே, கடவுள்கிட்ட ரிக்வஸ்ட் கொடுத்தா அவரும் மறந்துட்டா எப்படி? அப்ப கடவுளுடைய ஒரு பண்பு அங்கே இல்லை என்பதை பார்க்கிறோம். ஆனால் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மிக துல்லியமான முறையிலே கடவுளுடைய பண்பு நிறைவான பண்புகளாக இருக்க வேண்டும், குறைபாடான பண்புகள் கடவுளுக்கு பொருத்தப்பட்ட பண்புகள் என்று இஸ்லாம் தெளிவாக வரையறை செய்கிறது. வேறு சில மார்க்கங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சில மார்க்கங்கள் சொல்வதை பார்க்கிறோம். கடவுளுக்கு குழந்தைகள், பிள்ளை குட்டிகள், உறக்கம், உறக்க முழிப்பு, இப்படி பல மனிதனுக்குரிய தேவைகள் அனைத்தும் இருப்பதாக பல மார்க்கங்கள் சொல்லுகின்றன. இவைகள் கடவுளுக்கு பொருத்தம் இல்லை என்பதை நாம் தெளிவாக விளக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம யார் படைத்தார் என்பதற்கு இந்த விளக்கம் போதுமானதாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நமது வாழ்க்கையின் நோக்கம் என்ன? மனிதனை பொறுத்த வரைக்கும் இன்று நம் பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சிலரிடம் சென்று உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று கேட்டாலும் என்ன சொல்லுவான், எனக்கு என்ன நோக்கம் தெரியல, சம்பாதிக்கிறோம், பிள்ளை குட்டிகளை காப்பாற்ற வேண்டும், இது மட்டும்தான் நோக்கமா இருக்கு. அதை விட ஒரு பெரிய நோக்கம் இருப்பதாக யாருக்கும் என்று தெரியவில்லை என்பதை பார்க்கிறோம். ஒரு பெண் இதனுடைய நோக்கம் என்ன என்றால் அதை எழுதுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது, செருப்பு இதற்காக என்று தெரிகிறது. ஆனால் நீ எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் தெரியவில்லை. மனுஷன் தான் எதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும். ஏன் வாழ வேண்டும் என்பது தெரியாத காரணத்தினால் தேவையில்லாத பல விஷயங்களை வாழ்க்கையின் நோக்கங்களாக கொண்டு அதற்கு பின்னால் மதி இழந்து மனிதன் சென்று கொண்டிருப்பதை பார்க்கும். இன்றைய காலகட்டத்திலே பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, செல்வ செழிப்பை அடைய வேண்டும், செல்வத்தை கிட்ட வேண்டும் என்றுதானே நினைக்கிறார்கள். செல்வம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் முயற்சி செய்து செல்வத்தை கிட்டுகிறார்கள். இதற்கு அதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும், கரெக்டா இல்லையா? எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ்வதற்கு செல்வத்தை கிட்டுகிறார்கள் என்றால் அவர் இங்கே சவுதி அரேபியாவுக்கு 25 வயசுல வந்து 55 வயசு வரைக்கும் இருக்கிறாரு. செல்வத்தை ஈட்டி சந்தோஷமா எப்ப வாழறோம்? எப்ப செல்வத்தை ஈட்டி முடிச்ச பிறகு சந்தோஷமாக வாழ முடியும். எப்ப 65 வயசு அப்ப சந்தோஷமா வாழ முடியுமா? அது மட்டும் இல்லாம போய் செல்வத்தை ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே அந்த செல்வத்தை உபயோகித்து தான் எதையாவது அனுபவித்தானா என்றால் அதை அனுபவிச்சிருக்க மாட்டேன். செல்வத்தை ஈட்டி எப்ப அனுபவிக்கிறோம்? பெறவு எப்போ? 65 வயசு. அப்ப 65 வயசு என்ன நடக்கும்? செல்வத்தை ஈட்டி முடிச்சு எல்லாம் சேர்ந்த பிறகு இப்ப உட்காந்து யோசிப்போம், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்தி சம்பாதிச்சோம், நம்ம புள்ள திரும்பி பார்க்காம போறான், அவன் அப்படி போறான், நமக்கு சாப்பிட முடியல, சுகர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், உலகத்துல எல்லா பிரச்சனையும் இருக்கும். அப்ப அவன் செல்வத்தை ஈட்டிய பிறகு அவனுக்கு என்ன தெரியாது, எதுக்குடா கஷ்டப்படுத்த செஞ்சோம் தெரியல. அப்ப வாழ்க்கையுடைய நோக்கம் என்னாச்சு, வீணா போச்சா இல்லையா? பெரும்பாலும் பணக்காரர்கள் அதிகாரத்துக்காக சில தங்கள் வாழ்க்கையை நோக்கமாக அதிகாரத்தை வைத்திருக்கிறார்கள், செல்வாக்கிய வாழ்க்கையை நோக்கமாக கொள்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியல என்னத்தை வாழ்க்கையை நோக்கமாக கொள்வது. பெரும்பாலும் பணக்காரர்கள் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து எழுதியாங்க, தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். சென்ற வாரத்தில் ஒரு மாடல் அழகி தற்கொலை பண்ணிக்கொண்டான். ஏன்? ஏதோ வாழ்க்கையின் விரக்தி என்று சொல்கிறார்கள். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் இங்கிருந்து பார்க்கின்ற பொழுது, சமுதாயத்தின் உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். ஆனா அங்க நிலைமை என்ன? அவர்களே உண்மையிலே மகிழ்ச்சியில் யார் இருக்கிறோம்? நம்மளை மாதிரி கீழ்த்தட்டு மக்கள் தான் உண்மையிலே மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப மகிழ்ச்சி நிம்மதி இருக்கெல்லாம் என்ன கிடையாது, செல்வம் விலை அல்ல. அப்ப நமக்கு வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று யாராவது தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். திருக்குறளில் இறைவன் சொல்லிக் காட்டுகின்றான், இந்த உலகம் மனிதனுக்கு ஒரு சோதனை களமாக படைக்கப்பட்டிருக்கு. இங்கு அவன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறைவன் அவனை எப்படி வாழ வேண்டும் என்று நாடினானோ அந்த அடிப்படையிலே அவன் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் இறந்த பிறகு உள்ள வாழ்க்கையை அவன் வெற்றி அடைவான் என்று தெளிவாக திருக்குறளின் பல வசனங்கள் சொல்வதை பார்க்கிறோம். எப்படி வாழ வேண்டும்? நாம உட்கார்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று யோசித்தால் எப்படி முடிவு கட்டுவோம்? நமது வசதிக்கும் நமக்கு எது விருப்பத்துக்குரியதோ அந்த அடிப்படையில் முடிவு செய்வோம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஓரின சேர்க்கை என்று சொல்வது குற்றமாக கருதப்பட்டது இந்திய நாட்டில் வரைக்கும். இன்னைக்கு ஓரின சேர்க்கையை குற்றம் என்று சொன்னால் குற்றம். ஏன்? மனிதனா உட்கார்ந்து யோசிப்பான், இன்னைக்கு இதை சொன்னா நமக்கு நாளைக்கு ஓட்டு கிடைக்காது, அப்ப இது ஓகே. நாளைக்கு இன்னொன்னு செய்வா, மக்கள் எது மக்களுக்கு ஓட்டு கிடைப்பதற்கு மக்களிடம் தனது செல்வாக்கு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவன் என்ன செய்வான், சட்டமாக இயற்றுவான். அவன் வேணு அவனுக்கு விரும்பக்கூடிய விஷயங்களை அவன் சட்டமாக தீட்டுவான். மனிதன் குறைபாடுகள் உடையவன், தனது குறைபாடுகளுக்கு ஏற்ப தவறான சட்டத்திட்டங்களை தீட்டி மனித சமுதாயத்தை செய்வான், வலியுறுத்துவான். அப்ப சட்டத்திட்டங்களை தீட்டுவதற்கு எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதலை தருவதற்கு உண்மையிலேயே யாருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்றால், நம்மை எல்லாம் யார் படைத்தாரோ அவனுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித் தருவது. திருக்குறானிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான், முதல் மனிதனை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்ற பொழுது இம்மா யக்தி என்னக்கும் மின்னி ஹுதா, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வருகின்ற பொழுது அதை யார் பின்பற்றுகிறார்களோ பல ஹவுஃபு அலைஹிம் வலஹும் யஹ்சுனூன், அவர்கள் அச்சப்பட வேண்டியதில்லை, அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று இறைவன் சொல்கிறான். அப்ப நேர்வழியை தருவதை எனது பொறுப்பு என்று இறைவன் எடுத்துக்கொண்டான் என்று திருக்குறான் சொல்கிறேன். அதை எப்படி இறைவன் நிறைவேற்றினான் என்றால், ஆதி மனிதனுடைய காலம் தொட்டு இறுதி நபியாகிய முகமது நபியுடைய காலம் வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் இறைவன் ஒரு மனித புனிதரை தேர்ந்தெடுத்து தன்னிடமிருந்து அவருக்கு வேத வழிபாட்டை வழங்கி அவர் மூலமாக மக்களை நேர்வழிப்படுத்தி வந்தான். இப்படிப்பட்ட வரிசையிலே வந்த இறை தூதர்களில் குறிப்பிடத்தக்க சிலர் ஏப்ரகாம் என்று சொல்லக்கூடிய இறை தூதர், மோசே என்று சொல்லக்கூடிய இறை தூதர், இதுபோல கிறிஸ்தவர்கள் தங்களது கடவுளாக வணங்கக்கூடிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இறை தூதர் என்று முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். இப்படிப்பட்ட வரிசை தொடரிலே இறுதியாக வந்த இறை தூதர் தான் முகமது நபி. அதை பற்றியுள்ள பல செய்திகளை நம்ம என்ன செஞ்சோம், குறும்படத்திலே மிக தெளிவாக பார்த்தோம். இப்ப இதற்கு முன்னாடி வந்த இறை தூதர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்டார்கள் என்று திருக்குறான் சொல்கிறது. முகமது நபி அவர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவாக வந்த இறுதி தூதர் என்றும் குரான் சொல்கிறது. சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், திருக்குறளிலே 61வது அத்தியாயத்தின் சூரா சஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே இறைவன் சொல்கிறான், இயேசு கிறிஸ்து அந்த மக்களை பார்த்து அழைக்கிறார்கள், யா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு இறை தூதராக வந்திருக்கிறேன். யாருக்கு யாருக்கு யாரை அழைத்தார்கள்? இஸ்ரவேல் மக்களை அழைத்தார்கள். அப்ப யாருக்கு இறை தூதர்? இஸ்ரவேல் மக்களுக்கு இறை தூதர். அதே சந்தர்ப்பத்திலே முகமது நபியை பற்றி திருக்குறான் சொல்லுகிறது, சூரா ஆராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 158வது வசனத்திலே, நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான், குல் யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, நான் உங்கள் அனைவருக்கும் மொத்தமாக இறை தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும் வந்தார்கள், முகமது நபி உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக வந்தார்கள் என்று அவர் இறுதி தூதர் என்றும் திருக்குறான் சொல்வதை பார்க்கிறோம். பைபிளை வச்சுட்டு பார்த்தால் கூட மத்தேயு என்ற சுவிசேஷத்தின் 10வது அத்தியாயத்தின் 5வது 6வது வசனங்களிலும், 15வது அத்தியாயத்தின் 24வது வசனத்திலும், இயேசு கிறிஸ்து தான் அனுப்பப்பட்டது காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் வீட்டார் எடுத்திருக்கே என்று மற்றபடி அல்ல என்ற கருத்தை தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அப்ப அங்கே என்னதான் இருக்குது, அவர் எல்லா மக்களுக்கும் வந்த இறை தூதர் என்று சொல்லவில்லை. இப்ப இதுதான் முன்னாடி வந்த இறை தூதர்களுக்கும் இறுதியாக வந்த முகமது நபிக்கும் உள்ள வேறுபாடு என்பதை நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். இறுதியாக அப்ப எப்படி வாழ வேண்டும் என்றால், எப்படி இறைவன் வழிகாட்டினானோ அந்த தூதர்கள் மூலமாக வந்த இறைவேதங்கள், அந்த தூதர்கள் எப்படி வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது நாம் வாழ்வதற்குரிய வழிமுறையாக இருக்கின்றது. இறுதியாக கடைசி என்ன நடக்கும், மனிதன் மரணத்தை தழுவுவான். இறந்த பிறகு என்ன நடக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு வரைக்கும் பலருடைய கற்பனை சக்திக்கு எந்த வகையிலும் எட்டாத ஒரு விஷயம் என்னவென்றால், இறந்த பிறகு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. பலர் நினைக்கிறார்கள் இறந்த பிறகு எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். மனிதன் மண்ணோடு மண்ணாகிவிட்டால் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் மண்ணோடு மண்ணாகித்தான் போவான், வேறு எதுவும் இல்லை என்று எந்த ஆதாரத்தையும் கொண்டு வந்து யாரிடம் காட்டவில்லை. உள்ள போன யாரும் என்ன செய்யல, வெளியே வந்து இப்படித்தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லவில்லை. அப்ப அங்கேயும் யாருடைய உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னால், நம்ம எல்லாம் படைத்த இறைவன் நமக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது, இறந்த பிறகு உனக்கு என்ன நடக்கும். திருக்குறானின் ஒரு வசனத்திலே அழகாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான், சூரா ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 185வது வசனத்திலே திருக்குறான் தெளிவுபடுத்துகிறது, குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும், இன்னமா து வஃபவுன உஜூரக்கும் யௌமல் கியாமா, அப்படி மரணித்து விட்ட பிறகு மறுமை நாளிலே நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளிலே இறைவன் முன்னிலையிலே அந்த நியாய தீர்ப்பு வழங்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் அவரவர்கள் செய்த செயல்பாடுகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு கூலி வழங்கப்படும். எதை இறைவன் நன்மை என்று சொன்னானோ அதை செய்தவர்களுக்கு நல்ல கூலியும், எதை இறைவன் செய்யக்கூடாது என்று தடுத்தாரோ அதை செய்தவர்களுக்கு தீமையும் அங்கு வழங்கப்படும். அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு அன்று நீதி பரிபாலனம் செய்யப்படுகிறது. யார் நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் வெற்றியாளர். உமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தா குரூர். ஆனால் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை மனிதனை மயக்கக்கூடிய அற்ப இன்பம் என்று வேறில்லை என்று இறைவன் சொல்கிறார். அப்ப மறுமையில வெற்றி அடைய வேண்டும், இறைவன் எப்படி வாழச்சினான் அப்படி வாழ வேண்டும் என்பதுதான் உங்களது வாழ்க்கையின் நோக்கம். ஆனால் உங்கள் நோக்கத்திலிருந்து உங்களை எது வழிபிறல செய்யும் என்றால் இந்த உலக வாழ்க்கை என்ற மயக்கம். இந்த உலக வாழ்க்கை எப்படி மயக்குகிறது? சவுதி அரேபியாவுக்கு முதல்ல வரா வந்தவன் என்ன சொல்லுவா? எனக்கு கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கின்றன, ரெண்டே ரெண்டு வருஷம் சவுதி அரேபியாவில் இருந்து விட்டு கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு அப்படியே நான் போயிருவேன். இப்படித்தான் வந்து சவுதி இறங்குறாங்க. அவங்க 20 வருஷம் கழிஞ்ச பிறகு சேம் டைலாக், இப்போ இன்னும் ஒரு 2 வருஷத்துல மற்ற பொறுப்புகளை முடிச்சுட்டு போயிருவேன். கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டாரு? போகவே மாட்டார். ஏன்? இந்த உலக வாழ்க்கை மயக்கிக்கிட்டே போகுது, இது அது அது இதுன்னு. கடைசி வரைக்கும் அவனை தூக்கி உள்ள வச்சு மூணு நாள் தான் என்ன நடக்கும், அதுக்கு மேல 2 வருஷம் கண்டிப்பா. இதுதான் நமது நிலைமை, இப்படித்தான் உலக நிலை மயக்கிக் கொண்டு போகிறது. ஆகவே உலக வாழ்க்கை மனிதனை மயக்கும் என்றும் இறைவன் எச்சரிக்கை செய்கிறார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய அல்லது உங்களை வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் சில நேரத்தை ஒதுக்கி நமது வாழ்க்கையின் நோக்கம், நம்மை யார் படைத்தார்கள், நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நாம் உண்மையிலே இறந்த பிறகு உள்ள வாழ்க்கையில வெற்றி அடையலாம் என்பது போன்ற விஷயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு மிக உறுதுணையாக உங்களுக்கு இந்த திருக்குறான் என்று சொல்லக்கூடிய வேதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இதையும் படித்து பாருங்கள். பல்வேறு மார்க்கங்கள் பல கருத்துக்களை சொல்லுகின்றன, அவைகளையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். திருக்குறான் என்ன சொல்லுகிறது இதையும் படித்து பாருங்கள். இவற்றில் எது உண்மை என்பதை சிந்தித்து பார்த்து முடிவு செய்து சரியான வழியை பின்பற்றி வெற்றி பெற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி செய்து பார்த்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ள உரிமையும் இருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி எனது இந்த முதல் உரையை நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.